ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
திகழும் திருமாலோடு நான் மூகழும் பெருமான் அடியார் புகழ மகிழும் பெருமான் குடவாயில் மன்னி நிகழும் பெரும் கோயில் நிலையவனே கடுவாய் மதீநீர் குடவாயில் தன்னில் நெடுமா பெரும் கோயில் நிலையவனே தடமார் புகழி தமிழார் விரயம் வடவார் தமிழ் பல்லவர் நல்லவரே
தேவார திருப்பதி எங்கள் பெற்ற சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்களில் 94வது தலமாக வைத்து எண்ணப்படுவது திருக்குடவாயில் என்ற திருத்தலம். தினமும் ஓர் சிவாலயம் என்ற தலைப்பில் நாம் இன்றைய தினம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் இதுவே. இது கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் பாதையில் உள்ளது. கும்பகோணத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாரூரிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் பேருந்து பாதையில் அமைந்துள்ளது. கோச்சங்கச்சோழ நாயனார் கட்டிய மாடக்கோயில்களில் இதுவும் ஒன்று. மேற்கு நோக்கிய திருக்கோயில் இது. குடவாயிர் கோட்டம் என்றும் வழங்கப்படுகிறது. இத்தலத்தின் வாயு மூலையில் 2 நாழிகை தூரத்தில் உள்ளதாக திருச்சேரை என்ற மற்றொரு பாடப்பட்ட தலமும் உண்டு. அக்னி மூலையில் கரவீரம் பெருவேளூர் தலையாலங்காடு ஆகிய தலங்களும், மேற்கில் கடுவாய்க்கரைப்புத்தூர் திருக்கொள்ளம்போதூர் ஆகிய தலங்களும், வடக்கில் நாலூர் மயானம் நாலூர் ஆகிய தலங்களும் உள்ளன. இந்த தலத்தை அமிர்தத்தலம் என்றும் சொல்வார்கள். இந்த தலத்தின் புராணம் சொல்வது, இந்த தலத்தை யார் ஒருவன் நினைக்கின்றானோ அவனே சிவனாகிவிடுகின்றான் என்பது. இந்த தலத்தை அடைவதற்காக 1 அடி எடுத்து வைத்தாலேயே மோட்சம் கைகூடி விடுகிறது. இந்த தலத்தில் வசிப்பவன் சங்கரனாகிவிடுகின்றான். சனிப்பிரதோஷத்தில் வழிபடுபவர்கள் சிவசாரூபியம் பெறுகிறார்கள். கார்த்திகை சோமவாரத்தில் வழிபடுவார்கள் சிவபெருமானோடு 2.5 கலக்கின்றார்கள் என்று இந்த தலம் ஆன்மீகம் குறிப்பிடுகின்றது. இது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற 3 உயர்ந்த ஒரு சிவஸ்தலம். கோயிலுக்கு எதிரில் திருக்குளம் இருக்கிறது. இதன் கரையில் ஆதி விநாயகருடைய திருச்சன்னதி அமைந்திருக்கிறது. ராஜகோபுரம் இல்லாமல் இருந்தாலும் அவ்விடத்தில் பஞ்சமூர்த்திகளோடு கட்டைகோபுர வாயில் அழகாக காட்சி தருகிறது. அதனை கடந்து வெளிப்பிரகாரத்தை அடைந்தோமானால் கொடிவரம் நந்தி வழிபீடங்களை கடந்து உள்ளே செல்கிறோம். பஞ்சமூர்த்திகளுடைய அலங்கார மண்டபத்தை காண்கிறோம். உடனே இடப்புறம் பார்த்தால் தெற்கு நோக்கியவாறு பெரிய நாயகி அம்பிகையினுடைய சன்னிதி இருக்கிறது. மாடக்கோயிலின் அடியில் காசி விஸ்வநாதர் காட்சியளிக்கின்றார். கிழக்கு பிரகாரத்தில் கோபுரவாயிலில் வலது பாகத்தில் தென்மேற்கில் விநாயகரும் சமயாச்சாரியாரும் ஆலால சுந்தரர் பறவையார் ஆகியோரும் உள்ளனர். இடப்புறம் இடும்பன் தண்டபாணி கலைமுகள் ஆகியோரும் இருக்கின்றார்கள். முருகப்பெருமானை அருள்நாதர் திருப்புகழில் பாடி பரவியுள்ளார். இந்த சன்னதி வடமேற்கில் அமைந்திருக்கிறது. வழிபட்டு நாம் வலமாக வந்தால் வடக்கு பிராகாரத்தில் பழமையான ஒரு பலாமரம் இருக்கிறது. இதனை அடுத்து சனவிருஷமாகிய வாழை மரம் இருக்கிறது. மேற்கு பிரகாரத்தில் பார்த்தோமானால் நவகிரகங்கள் சூரியன் சந்திரன் பைரவர் சூதமுனிவர் சப்தமாதர்கள் வானலிங்கம் ஆகிய மூர்த்திகளை தரிசிக்கிறோம். தெற்கு பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னதியை தரிசித்து அங்கு நாம் அமர்ந்து ஜபம் செய்வதற்கான மண்டபத்தையும் காண்கிறோம். அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சபா மண்டபத்தில் மிகப்பெரிய வடிவில் நடராஜ பெருமான் காட்சியளிக்கின்றார். இவருடைய பீடத்தின் அடியில் களக்காடுடையான் மாலைதார மார்பன் என்ற தொடர் அமைந்த புடைப்பு எழுத்துக்களை காண்கிறோம். படியேறி சென்றால் மேலே மாடக்கோயிலின் உச்சிக்கு அடைகிறோம். இந்த மலைக்கு செல்வதற்கு 18 படிகள் அமைந்திருக்கின்றன. மலைவாயிலில் கருடன் சிவலிங்கத்தை வழிபடக்கூடிய ஒரு காட்சியை சிவதேவுருவில் அமைத்திருக்கிறார்கள். இது வானலாகி இருக்கக்கூடிய விமானத்தோடு இறைவனுடைய திருச்சந்திரி திருக்கைராய மலைக்கு நேராக விளங்குகிறதோ என்ற ஒரு தோற்றத்தை உண்டாக்குகிறது. மகாமண்டபத்தில் தான் தோன்றி ஈஸ்வரை காண்கிறோம். துவாரபாலகர்கள் சுதை வடிவில் விளங்குகின்றார்கள். சுவாமி சன்னதியில் நின்றபடியே அருள் வடிவமே முன்னின்றார் போல கருணைமிகு கோணேச பெருமானை நாம் தரிசிக்கிறோம். மிகப்பெரிய சிவலிங்க மூர்த்தி, சதுரபீடம், கருடன் தன்னுடைய அழகால் தீண்டி வழிபட்டார் அல்லவா, அந்த சுவடுகள் இன்னும் பெருமான் மீது விளங்குகின்றன. திருஞான சம்பந்த பெருமானுடைய இரண்டு பதிகங்களை பெற்றவர் இந்த மூர்த்தி. அவர் குறிப்பிடுகையில் எந்த உள்ளம் மேறி இருந்த பிரான் என்று இந்த குடவாயில் பெருங்கோயிலாதிய மூர்த்தியை பாடுகின்றார். எந்த உளம் மீறி இருந்த பிரான் கன்றன் மணிபோல் மிடற்றன் மணிபோல் மிடறன் கைலை குன்றன் குழகன் குடவாயில் தன்னில் நின்ற பெருங்கோயிலாயவனே என்று கைலாசபதியான பரமேஸ்வரன் இந்த தலத்தில் விரும்பி உரைவதை அழகாக பாடியிருக்கின்றார். விமானத்தில் மிக பழமையான பல சுதைச்சிற்பங்களை காண்கிறோம். ஏகபாதமூர்த்தி வடிவம் நம்மை கவர்கிறது. கீழே இறங்கி வந்தோமானால் அம்பிகையினுடைய திருச்சநதி அடைகிறோம். பிரியநாயகி என்ற பெயரில் அம்பிகை அருள் வடிவமாக திகழ்கிறாள். நந்தவனப்படியும் அன்பர்கள் செவனை செய்து வருகிறார்கள். இத்தலத்தினுடைய திருப்பதிகங்கள் எல்லாம் அம்பிகையினுடைய சன்னதியின் வாயிலில் சரவை கற்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். சுவாமியினுடைய பெயர் கோணேஸ்வரர். சலபுராணத்தின்படி அமிர்த குடத்தின் மேல்பகுதியாகிய கோண வடிவில் இறைவன் வணங்குவதால் இந்த பெயர் வந்தது என்று குறிப்பிடப்படுகிறது. கல்வெட்டுகளில் குடவாயில் உடையார் என்று பெருமான் குறிப்பிடப்படுகின்றார். அம்பிகையினுடைய திருப்பெயர் பெரியநாயகி. வடமொழியில் பிருகத் துர்கை என்று வழங்கப்படுகிறாள். சலவருஷமாகிய வாழையை நாம் ஏற்கனவே தரிசித்தோம். தீர்த்தத்தின் பெயர் அமிர்த தீர்த்தம் என்பது. சங்ககாலத்திலிருந்தே இந்த தலம் பழந்தமிழ் நூல்களில் குறிப்பிடப்பட்டு வருகிறது. சோழன் கோச்செங்கணான் சேரமான் கணைக்கால் எறும்புறையுடன் போர் புரிந்தது என்று அச்சேரனை குடவாயிற்கோட்டத்தை சிறை வைத்தான் என்ற செய்தி புறநானூற்றுள் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் குடவாயில் சோழர்களுடைய கருவூல நிலையமாக இருந்த செய்தியை குடவாயில் கீரத்தனார் பாடிய அகநானூற்று பாடலால் நாம் அறிகிறோம். அவர் இந்த ஊரில் தோன்றிய பெரும்புலவர். இங்கு 9ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை அந்த இடைப்பட்ட காலத்தில் ஆண்ட சோழர்களுடைய கல்வெட்டுகள் 3 ராஜகோபுர வாயிலிலும் 2ஆம் கோபுர வாயிலிலும் காணப்படுகின்றன. அப்பொழுது இந்த பகுதி குலோத்துங்க சோழ வடநாடு என்று குறிக்கப்படுகின்றது. அங்கு மற்றொரு செய்தி என்னவென்றால், குடவாயில் உடையார் பெருந்திருக்கோயில் உடையார் பெரிய நாச்சியாருக்கு திருவாபரணம் பண்ண குற்றாலமுடையான் திருச்சிற்றம்புலமுடையார் ஆன காரானை விழுப்பறையறிட்ட 8 கால் மாறி பொன் பதில் கழிஞ்சு என்று இந்த அம்பிகைக்கு வழங்கிய ஆபரணங்கள் பற்றிய குறிப்புகள் இந்த கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளன. கோயில் பெருந்திருக்கோயில் என்று குறிப்பிடப்படுகிறது. அம்பிகை பெரிய நாச்சியார் என்று குறிப்பிடப்படுகின்றாள். அப்பெயரே இப்பொழுது பெரிய நாயகி என்று வழங்கப்படுகிறது. உலக அழிவின் பொழுது உயிர்கள் அனைத்தும் அமிர்த குடத்தில் இட்டு குடத்தின் வாயில் சிவலிங்கமாயிருந்து காத்தமையால் குடவாயில் கோணேசமூர்த்தியாகவும், மீண்டும் உலகப்படைப்பின் பொழுது குடத்தை உடைத்த சமயத்தில் உடைந்த குடத்தின் வாய்பாகம் இங்கு அமிர்தத்துடன் உள்ள குடவாயில் என்ற தலமாகவும், அமிர்தம் வழிந்து தேங்கிய இடம் அமிர்த தீர்த்த திருக்குளமாகவும் ஆயிற்று. இதை தவிர இந்த தலத்திற்கு கதலீவனம், கோணத்தானம், வன்மீகாசலம் ஆகிய பெயர்களும் உண்டு. கருடன் பூஜித்து அமிர்தம் பெற்று தானும் தன்னுடைய தாயாகிய வினதையும் சாபம் நீங்க பெற்று இந்த திருக்கோயிலுக்கு வந்து வழிபட்டதாகவும், திருணபிந்து என்ற முனிவருக்கு குடத்தின் வாயிலே பெருமான் வழிபட்டு அவரது குட்டரோகத்தை தீர்த்ததாகவும், ஜடாயு அக்னி சூத மகரிஷி பிருகு முனிவர் போன்ற அருளாளர்கள் பலரும் வழிபட்டு அருள் பெற்றதாகவும் இந்த குடவாயிலுடைய தலபுராணம் விரிவாக சொல்கின்றது. குடவாயிலினுடைய பெருமைகளை ஞானசம்பந்த பெருமான் 2 பதிகங்களால் குறிப்பிடுகின்றார். இந்த ஆலயம் வரையார் மதில் சூழக்கூடிய சூழ பெற்றது என்று, வரையார் மதில் சூழ் குடவாயில் மன்னும் வரையார் பெருங்கோவில் மகிழ்ந்தவனே என்று மலை போன்ற பெருங்கோயில் என்று அந்த மாடக்கோயிலை சிறப்பிக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடையது இந்த திருக்குடவாயில் என்ற திருப்பதி. இன்னொரு பதிகத்தில் இறைவனை முனின்று பாடும் வகையில் பாடிய பதிகத்தை நாம் காண்கிறோம். அதில் இறைவனுடைய திருக்கரங்களில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை மற்றும் மான் போன்றவற்றையும் பிரித்தோதி இந்த பதிகத்தை அமைக்கின்றார். அவர் பாடுவதோ வாய்மொழி, ஏறுவதோ வெள்ளேறு, ஆடுவதோ மானடம். அப்படிப்பட்ட பெருமானே அறிவை போற்றுகின்றாள். ஆனால் தூணி இல்லா சமணம் சாக்கியரும் பேசுகின்றார்கள். அது ஒரு புறம் இருக்க, ஆச்சாரம் செய் மறையோர்கள் அளவில் குன்றாது அடி போற்றுகின்றார்கள். அப்படிப்பட்ட தேசார்ந்த கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே என்று இறைவனை வாயார பாடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான்.
கலைவாழும் கையீர் கொங்கையாறும் கரும் கூந்தல் அலைவாழும் செஞ்சடையில் அறவும் பிறையும் அமர்வீத்தீர் குலைவாழை கமுகம் பொன் பவளம் பழுக்கும் உடவாயில் நிலை வாழும் கோயிலே கோயிலாக நின்றீரே.
ஏ சித்தம்பலம்.